Hare Krishna. Seems that many of our party have gone for darshan at the temple. They may be gone a long time. I heard this morning some devotees went there at 2 o'clock in the morning, and at 6 o'clock, no, after 6 hours, that means at 8 o'clock, they asked how much more time to wait, and they were told about 3.5 hours. Then they came back. So it would be nice if our temples become so popular. But in that case, what would we do if we had so many people? We'd build another temple. Like Prabhupada said, in Delhi, we can have at least 12 temples here. And that time Delhi was much smaller, actually. Now the metropolis has expanded to include so many places. Gurgaon, Faridabad, Ghaziabad, Noida. It's just keeps on growing. So that's one solution. Make more and more temples. Everyone here took darshan so far? No. When some devotees came to see Chaitanya Mahaprabhu in Puri, then Chaitanya Mahaprabhu asked them, did you go for darshan of Kamala Nayana, which means Jagannath? And he said, no, we'll go later. He said, what's that? First thing you're supposed to see, Jagannath. No, he said, we came here to see you first. So Chaitanya Mahaprabhu said, why? Why did you do that? He said, well, the legs follow the heart. Our heart brought us to Chaitanya Mahaprabhu first. So, we should discuss topics of Krishna, topics related to Krishna consciousness. One contention. Oh, you're supposed to be translating that.
இங்க கூட்டம் குறைவா இருக்கிறதா தெரியுது. ஒரு காரணம் என்னன்னா, நம்மளுடைய பக்தர்களை சிலர் தரிசனத்துக்காக போயிருக்கோம். எங்கிட்ட ஒரு சிலர் சொன்னாங்க, காலையில 2 மணில இருந்து ஒரு சில பக்தர்கள் பார்த்திருந்தாங்க, 8 மணி போல அவங்க எத்தனை மணி, நீ எவ்வளவு நேரம் தரிசனத்துக்கு ஆகும்னு கேட்டப்ப இந்த 3.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க. இங்க தரிசனத்துக்கு வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் நல்லதுதான். நம்மளுடைய கோயிலும் இந்த மாதிரி கூட்டம் நிறைந்தது ஆனது அப்படின்னா அப்போ அதுவும் நல்லதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு கோயில் திறப்போம். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், நம்ம டெல்லியில வந்து 12 கோயில்களாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி. டெல்லியில 12 கோயில்கள் இருக்கணும்னு பிரபுபாத் சொன்னப்ப, அப்போ வந்து டெல்லி ரொம்ப சின்னதா இருந்தது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நொய்டா, குர்கான், அது மாதிரி பக்கத்துல இருக்க நிறைய இடங்கள் வந்து டெல்லியோட இணைந்ததா இருக்கு. அதனால இன்னும் அதிகமான கோயில்கள் அங்க திறக்கலாம். அதனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. கூட்டம் அதிகமானதுனால நம்ம நிறைய கோயில்களை திறக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டார், எத்தனை பேர் தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னு. ஒரு சிலர் போயிட்டு வந்தாங்க, ஒரு சிலர் போகல. மகாராஜா சொன்னார், சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதுக்காக பக்தர்கள் வந்து பூரிக்கு வருவாங்க. அப்படி பூரிக்கு அவங்க வரும்போது மகாபிரபு அவங்ககிட்ட கேட்பார், நீங்க வந்து கமல நயனரா, அதாவது ஜெகநாதர் போய் பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல நாங்க உங்கள பார்க்க வந்திருக்கோம் அப்படின்பாங்க. அவங்க அவர் வந்து கேட்பாரு, ஏன் பாக்கல அப்படின் போது அவர் சொல்லுவாங்க, கால் வந்து இதயம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் கால் போகும் அப்படின்பாங்க. ஏன்னா எங்களுடைய இதயம் வந்து உங்ககிட்ட இருக்கு, அதனால நாங்க உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை மேற்கோள் காட்டினார்.
சோ ஒன் ஐடியா ஐ ரீசன்ட்லி ஹர்ட் ஃப்ரம் த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் வாஸ் தி தட் இன் கிறிஸ்ட கான்சியஸ்னஸ் வி ஷுட்ன்ட் டார்ச்சர் அவர் செல்வஸ்.
இந்த அற்புதமான கருத்துகள் புதுசு புதுசா தோன்றக்கூடிய இந்த உலகத்துல நான் சமீபத்துல ஒரு கருத்து என்ன கேட்டேன் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல நம்ம நம்மள வந்து நம்மளே வந்து வருத்தி கொள்ளக்கூடாது.
This idea of taking so much difficulty, then you're straining yourself so much, this is not good.
நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களே நீங்க வருத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லதில்லை.
You live comfortably and happily and chant Hare Krishna.
நல்லா வசதியா வாழ்ந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செஞ்சு சந்தோஷமா இருங்க.
Why strain yourself so much?
ஏன் நீ வந்து உன்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துகிற?
Why try so hard?
ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ற?
Krishna likes to see his devotees happy.
கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறார்.
So, you know, following all these rules and that's not required. Be honest, you have so many material desires. So don't try to pretend to be a big Paramahamsa. You have some material desires, so you know, sometime you can go to some movie, you can watch TV, you can, you know, eat what you like, don't torture yourself. I mean, you can offer, when you go to the cake shop, you can offer, buy something and offer it to Krishna.
எதுக்கு நீ வந்து உன்னை வருத்திட்டு கஷ்டப்பட்டு?
But it's true we have material desires, but that's the problem.
நம்மகிட்ட பௌதிக ஆசை இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா அதுதான் பிரச்சனை.
Indulgence in material desires means that we can never overcome them.
ஆனா அந்த பௌதிக ஆசைகள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம அதை என்றுமே வெற்றி கொள்ள முடியாது.
Yeah, to enter spiritual life means to enter a life of denying the calls of the lower nature.
ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழையிறது அப்படின்னா தாழ்ந்த இயற்கையினுடைய அழைப்புகளை வந்து நிராகரிக்கிறது தான்.
This idea that, well, you just live happily in this world, it sounds more like some bogus swami's preaching. Then I don't find this in Bhagavad Gita.
இந்த உலகத்துல நாம வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கற கருத்தானது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து யாரோ கோலி சுவாமிகள் பிரச்சாரம் பண்றது மாதிரி இருக்கு. பகவத்கீதையில இந்த கருத்து நான் பார்க்கல.
In one sense, the life of an aspiring devotee, a sadhaka, is one which could be described as self-torture.
ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதகனுடைய வாழ்க்கை, யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்திய மேன்மைப்படுத்திக்கணுமோ அவனுடைய வாழ்க்கையானது தன்னையே வருத்திக் கொள்வது போல தோன்றலாம்.
ஸ்ரீல பிரபாத் wrote, there are two kinds of happy people.
ஸ்ரீல பிரபாத் எழுதியிருக்கார், ரெண்டு வகையான மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள்.
One is the Paramahamsa, who is completely situated on the spiritual platform.
ஒருத்தர் வந்து பரமஹம்சர், யார் ஒருத்தர் முற்றிலும் ஆன்மீக நிலையில் நிலை பெற்று இருக்கிறவரோ அவர்.
And the other is the complete fool who indulges in material activities with no spiritual intent.
இன்னொன்னு என்ன அப்படின்னா, முற்றிலும் முட்டாளாக இருந்து கொண்டு புலனின்பத்தை ஈடுபட்டு எந்த ஒரு ஆன்மீக ஆர்வமும் இல்லாமல் இருக்கிறானோ அவன்.
And the aspiring transcendentalist, he strives to overcome his lower nature and come to the higher nature.
ஆனா முன்னேறணும் நினைக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியானவன், அவன் கீழ்நிலை இயற்கைகளை தாண்டி உயர்ந்த இயற்கைக்கு வருவதற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான்.
The problem is, you might say, well, it's difficult to be a Paramahamsa and it's easier to be an indulgent materialist, so why not just enjoy yourself?
நீங்க நினைக்கலாம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்றது அப்படிங்கறது அது ரொம்ப சிக்கலானதா இருக்கு, அதுக்கு பதில் நம்ம வந்து புலன்களுடைய இன்பத்திலே ஈடுபட்டோம் அப்படின்னா அது நல்லது தானே, அது எளிமையானது தானே, அப்படியே இருந்துட்டு போயிடலாமே.
The problem is that enjoyment, it's not enjoyment. It's just an illusion of enjoyment which very quickly manifests as severe distress.
பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இன்பம் வந்து உண்மையில இன்பம் கிடையாது, அது வந்து இன்பத்தை போல தோன்றக்கூடிய அது வந்து மாயினுடைய ஒரு தோற்றம், அது கூடிய விரைவிலேயே துன்பமாக மாறிவிடும்.
ஏஹி சங்ஸ்பர்ஷஜா போகா துக்க யோனய ஏவ தேயாத்யந்தவந்த கௌந்தய நதேஷு ரமதே புத்தஹ. The happiness which, or the so-called happiness which derives from the contact of the senses with the sense objects is not happiness at all, but beginning, middle and end, it's simply the cause of distress.
புலன்களுடைய தொடர்பினால வரக்கூடிய இன்பமானது அது இன்பமே கிடையாது, அது வந்து ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி நடுவிலையும் சரி துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். யார் ஒருத்தர் புத்திசாலிகளோ அவர்கள் இந்த மாதிரியான ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடிய இன்பங்கள்ல நாட்டம் செலுத்துவது கிடையாது.
Therefore, an intelligent person does not take part in it. You said it already. Why? What if I didn't say that? Over-intelligent. Anyway, it's Krishna's words. So the aspiring transcendentalist is endeavoring to overcome the lower nature.
முயற்சி செய்யக்கூடிய ஆன்மீகவாதியானவன் தாழ்ந்த இயற்கையை தாண்டி செல்லணும்னு அதை விட்டு மேல வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணான்.
Actually, when we say the lower nature, it's not really our nature at all. It's just an appearance of what appears to be our nature.
தாழ்ந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து அது உண்மையில அது இயற்கை கிடையாது, அது இயற்கை போல தோன்றுகிறது.
Our real nature is to be Krishna conscious. And although that may appear to some to be self-torture, actually even the aspiring transcendentalist is actually, although it may appear to some as self-torture, he's actually much more happy than the fool who thinks he's happy on the sensual platform.
ஆன்மீகவாதி ஆகணும் அப்படிங்கிறவருடைய முயற்சியானது ஒருத்தருக்கு தன்னையே வரிசை கொள்வது போல தோன்றினாலும் அவனுடைய மகிழ்ச்சியான நிலையானது உள இன்பத்தினால மகிழ்ச்சி அடைவதா நினைக்கக்கூடிய முட்டாளுடைய நிலையோட நல்ல நிலைமையில தான் இருக்கு.
So these ideas, to float them in the society of devotees, it's very dangerous.
இந்த கருத்தை பக்தர்களுடைய சங்கத்துல மிதக்க விடுறது அப்படிங்கிறது மிகவும் அபாயகரமானது.
Don't charge yourself, don't take it easy.
உன்னையே நீங்க வரிசிக்காத, இது எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கோ.
If these ideas become prominent, then no one will ever make any spiritual advancement.
இந்த கருத்து வந்து பிரபலமானது அப்படின்னா அப்ப யாருமே வந்து எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றமும் அடைய மாட்டார்கள்.
It is required that we repeatedly and regularly hear from Bhagavad Gita and Srimad Bhagavatam about the actual nature of reality.
Nama vandu todarndu unmayana aanmiga yerkai patri therindu kolvadarkaga Bhagavad Gita Bhagavatharndu nama todarndu arindu kolla vendum.
There is no happiness in this world.
Indha ulagathla magichi abingiradhu kedaiyadhu.
Everything in this world is temporary.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானதுதான்.
We need to repeatedly hear this.
நாம இத வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
So you may think, well, I don't like to hear this.
நான் வந்து இத கேட்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம்.
That is exactly why we need to hear it.
அதனால தான் நாம அதை வந்து கேட்கணும்.
What we don't like to hear is usually what we need to hear.
நாம என்ன கேட்கிறதுக்கு விருப்பப்படாம இருக்கோமோ அதுதான் நாம கேட்கிறதுக்கு அவசியமானது.
And what we like to hear is usually that which is not for our ultimate benefit.
நாம என்ன கேக்குறதுக்கு விருப்பப்படுறோமோ அது பொதுவா நம்மளுடைய இறுதி நன்மைக்கானதாக இல்லாமல் இருக்கலாம்.
Therefore, sannyasis are required in human society.
அதற்காக தான் மனித சமுதாயத்தில் சன்னியாசிகள் அவசியப்படுறாங்க.
To go everywhere and speak the undiluted truth.
எல்லா இடங்களுக்கும் போய் நீர்த்து போகாத உண்மையை எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு.
Because generally people are expert in mixing up, even if they get the message of Shastra directly, they're expert at mixing it, diluting it, reconverting it back to sense gratification.
பொதுவா மக்கள் வந்து ரொம்ப நிபுணர்களாக இருக்காங்க. எதுல அப்படின்னா அவங்க என்ன தகவல் கேட்டு பெறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்களுடைய மனதில் போட்டு அதை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களோட கலந்து அவங்களுடைய புலனின்பத்தோட சேர்க்கிறதுதான்.
Unless the vastava satya, the actual truth, is regularly spoken, we will find that within a short time a community that appears to be very Krishna conscious will be totally converted to one of sense, based on sense gratification.
இந்த உண்மையான விஷயங்களை வந்து பக்தர்களுடைய சமுதாயத்தை நம்ம பேசல அப்படின்னா எந்த ஒரு சமுதாயமானது நல்ல கிருஷ்ண உணர்வோட இருக்கிற மாதிரி தோன்றுதோ அந்த சமுதாயம் கூட முற்றிலும் புலனின்பத்தை நோக்கி போகக்கூடிய சமுதாயமாக மாறிவிடும்.
So we recommend always go on reading Prabhupada's books.
அதனால நம்ம எல்லாருக்கும் பரிந்துரை செய்யறது தொடர்ந்து பிரபுபாதருடைய புத்தகங்களை படியுங்கள்.
Srila Prabhupada is merciless.
Srila Prabhupada karuniye illadavar.
Actually that is merciful.
Ana adu muttilum karuniye udayavar.
But he does not indulge people in their misconceptions.
Ana avar makkalai thangalude thavarana karuthukaloda poyittirukkaradhukku anumadhikkiradhu kedaiyadhu.
And therefore people invent so many ideas. Oh, Prabhupada could speak like this, but you shouldn't speak like this. Actually, they don't want to hear the message. That's the point. What a relief. Prabhupada passed away. Now we can just keep him on a picture and worship him. And he won't be there to pressurize us. Now we can just tell nice stories about him and how he smiled. And then no one should speak like him because no one's qualified. And we'll just take his blessings and mercy and live very comfortably. And he's very loving and kind, so even if we don't follow any of his instructions, still he'll deliver us.
அவர் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருப்பார். நம்ம அவருடைய எந்த ஒரு உபதேசங்களையும் கடைபிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் இன்னும் நம்ம வந்து முஸ்லீம் பாதைக்கு கொண்டு செல்வார்.
Converting Srila Prabhupada into a Jesus-like figure.
இது வந்து ஸ்ரீல பிரபுபாதரை இயேசுவை போன்ற ஒரு நபராக மாற்றுவதற்கான முயற்சி.
People say, just believe in Jesus.
மக்கள் சொல்றாங்க வெறும் இயேசு மேல நம்பிக்கை கொள்.
And he will save you.
அவர் உன்னை காப்பாற்றுவார்.
To believe in Jesus, what that means is not defined. So Prabhupada said that his complaint against the Christians was, why don't you follow Christ's instructions?
Prabhupada Narendra solvar avar kristurgala patti kutram jaakumbode nee yen kristurgalude kristu kudutha upadesatha nee yen pinpatta koodadhu nu kekkar.
So if we simply say, well, Prabhupada's very kind, he understands that we are very weak, so we love him, so it's difficult for us to follow all his instructions. But and anyway, all those nasty instructions, they're not really meant for us, and so we'll just love him and we'll do whatever we like and then he'll deliver us. This is the unspoken philosophy.
பிரபுபாத் வந்து ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர். அதனால நம்ம அவர் சொன்னதெல்லாம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏதோ ஒரு சில கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கார், அதெல்லாம் நம்ம பின்பற்ற தேவையில்லை. இருந்தாலும் பிரபுபாத நம்ம பிடிச்சிருக்கிறதுனால நம்ம அவர் மேல அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பேசப்படாத ஒரு தத்துவமாக இருக்கிறது.
So many people come, so many devotees come to me and ask for blessings.
நிறைய பக்தர்கள் எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் சொல்லி கேட்கறாங்க.
For advancement in devotional service.
பக்தி தொண்டில் முன்னேறதுக்காக.
No one ever comes to me and asks for instructions how they can give up their material attachments.
யாரும் எங்கிட்ட வந்து எப்படி என்னுடைய பௌதிக பற்றுதலை நான் வந்து கைவிடுறதுங்கிறத பத்தி உபதேசம் கேட்கறது கிடையாது.
That's like in two different giving up material attachments, that's something that just doesn't exist.
பௌதிக பற்றுதலை கைவிடுறது அப்படிங்கறது வந்து இல்லாத ஒன்னு கேக்குற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க.
It's just like we make spiritual advancement, that's all. And giving up material attachments, that's not a category, that doesn't exist at all.
ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வந்து வெறும் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பௌதிக பற்றுதலை கைவிடுறது அப்படிங்கறது வந்து அந்த நிகழ்வு வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க.
This is a kind of cheating process.
I will become
a great lover of Krishna with all feelings of bhav. But see, material attachments, they don't exist. I love my family, I love my dog, I love my TV, but I see Krishna everywhere, so what's the problem? Dharma projita kaitava atra, this rejection of cheating religion, is the determined sankalpa. Declaration, I can't get the word exactly, of Srimad Bhagavatam.
Poliyana dharmangalai piratuvadhan Srimad Bhagavatam.
Anyway, there are some questions.